இறை வாக்கின ஆகாய் நூலிலிருந்து வாசகம். தாரியு அரசனது இரண்டாம் ஆட்சி ஆண்டின் ஆறாம் மாதம் முதல் நாளன்று இறை வாக்கின ஆகாய் வாயிலாக ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அது யூதேயாவின் ஆளுநரும் செயல்தியின் மகனுமான சிறுபால்வேலுக்கும் தலைமை குருவும் யோசே தாக்கின் மகனுமாகிய யோகாவாவுக்கும் அருளப்பட்ட செய்தி. படைகளின் ஆண்டவர் கூறுவது இதுவே, ஆண்டவரது இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதற்குரிய காலம் இன்னும் வரவில்லை என்று இந்த மக்கள் சொல்கிறார்கள். அப்பொழுது இறைவாக்கின ஆகாய் வழியாக ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. இந்த கோவில் பாலடைந்து கிடக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் மாட மாளிகையில் குடியிருக்கலாமா? ஆதலால் இப்பொழுது படைகளின் ஆண்டவர் கூறுவதை கேளுங்கள். உங்களுக்கு நிகழ்ந்திருப்பதை நினைத்து பாருங்கள். நீங்கள் விதைத்தது மிகுதி, அறுத்ததோ குறைவு. நீங்கள் உண்கிறீர்கள், ஆனால் உங்கள் வயிறு நிரம்புவதில்லை. நீங்கள் குடிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் நிறைவு அடைவதில்லை. ஆடை அணிகிறீர்கள், ஆனால் உங்களுள் எவருக்கும் குளிர் நீங்கவில்லை. வேலையால் தான் கூலியாக வாங்கிய பணத்தை பொத்தலான பையில் போடுகிறான். உங்களுக்கு நேர்ந்துள்ளதை நினைத்து பாருங்கள் என்று சொல்கிறார் படைகளின் ஆண்டவர். எனவே மலைக்கு சென்று மரம் கொண்டு வாருங்கள். என் இல்லத்தை மீண்டும் கட்டி எழுப்புங்கள். அது எனக்கு உகந்ததாயிருக்கும். அங்கே நான் மாட்சியுடன் விளங்குவேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. அநாதிஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதிஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, கருணியத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடந்து வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 9 வரை. அக்காலத்தில் நிகழ்ந்தவற்றையெல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர். வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர். மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ, இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான்.
ஆண்டவரின் அருள்வாக்கு, கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவை தேடுவோம், வாழ்வை கண்டடைவோம். கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் 3 ஆண்டுகள் நற்செய்தி பணியாற்றினார். அந்த 3 ஆண்டுகளில் அவரை தேடிய மக்கள் கூட்டம் ஏராளம். பலதரப்பட்ட மக்கள் அங்கு இயேசுவை தேடி வந்தார்கள். அப்படி வந்தவர்களின் நோக்கங்கள் அந்த மக்களின் தேவைகளை பொறுத்து மாறுபட்டிருந்தது என்பதனை நற்செய்தியில் நாம் வாசிக்கின்ற ஒவ்வொரு நிகழ்விலும் இருந்தும் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது, உணர்ந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சற்று தெளிவாக சொன்னோம் என்றால், ஆண்டவர் இயேசுவை முழுமையாக காண பார்ப்பதற்கு அங்கு நிறைய மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதனை அங்கு இன்னும் தெளிவாகவே பார்க்க முடிகிறது. சக்கேயு எப்படியாவது இந்த ஆண்டவரை பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி காட்டு அத்திமரத்தில் ஏறி நிற்கிறார். இயேசு அவ்வழியை கடந்து செல்லும் பொழுது கீழே இறங்கி வா என்று சொல்லி சக்கேயுவை அழைத்து அவரது வீட்டிற்கு சென்று இயேசுவுக்கு அவர் உணவு கொடுக்கிறார். இறுதியில் இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு மீட்பினை தருகிறார். பார்வையட்ட பார்த்திலேமேயு பாதையின் ஓரத்தில் அமர்ந்திருக்கிறார். யார் போகிறார் என்று கேட்கும் பொழுது நாசரேத் இயேசு போகிறார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். உடனே அந்த பார்வையற்ற மனிதர் கத்துகிறார், தாவீதின் மகனே, நாசரேத் இயேசுவே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி அங்கு கடவுளை ஆண்டவர் இயேசுவை தேடுவதை அங்கு நம்மால் பார்க்க முடிகிறது. இறுதியில் அந்த பார்வையற்ற மனிதரும் பார்வை பெற்றுக் கொள்கிறார். ஏழை எளிய மக்களும் ஆண்டவர் இயேசுவை தேடினார்கள். ஏனென்றால் ஆறுதலான மனதிற்கு இதமான வார்த்தைகளை நிச்சயமாக அவர் நமக்கு சொல்லுவார் என்று சொல்லி அந்த ஏழு எளிய உள்ளம் கொண்ட மக்களும் அவரை தேடிச் சென்றார்கள். அப்படி அவர்கள் செல்லுகின்ற பொழுது தங்களோடு இருந்த நோயாளர்களையும் பேய் பிடித்தவர்களையும் அழைத்துச் சென்றார்கள். ஏனெனில் நிச்சயமாக இந்த இயேசு இவர்களின் நோய்களை போக்கி விடுவார், பேய்களை ஓட்டி விடுவார், நல்வாழ்வு கொடுப்பார் என்கின்ற அந்த ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்துவதனால் ஒரு கூட்டம் இயேசுவை அங்கு தேடிச் சென்றது. இன்னும் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது நல்மனம் படைத்த மக்கள், அரிமத்திய ஊரைச் சேர்ந்த யோசேப்புவினை போன்று இயேசு சென்ற இடமெல்லாம் அவரோடு சென்றவராக, இறுதியில் அவரது உடலை கல்லறையில் வைத்து அடக்கம் செய்யக்கூடிய நிகழ்விலும் கூட இந்த நல்லெண்ணம் படைத்த மனிதர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அவரது வாழ்வு முழுவதும் அவரை தேடினார்கள், கண்டு கொண்டார்கள் என்பதனையும் அங்கு விபிலியத்திலிருந்து நாம் பார்க்க முடிகிறது. அன்புக்குரியோரே, இப்படியாக இயேசுவினுடைய இந்த 3 ஆண்டு நற்செய்தி பணிவாழ்விலே அவரை தேடிய கூட்டம் ஏராளம், தேடியவர்கள் அனைவருமே அவர்களின் தேவைகளின் அடிப்படையில் அவற்றை பெற்று கொண்டார்கள். ஆனால் இதே வரிசையில் அங்கு இன்னொரு மனிதர், இன்னொரு அரசன் அங்கு ஆண்டவர் இயேசுவை தேடுகிறான். யார் அந்த மனிதன், யார் அந்த அரசன் என்று பார்க்கின்ற பொழுது குறுநில மன்னன் ஏரோது என்பதனை இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி வாசகத்திலே லூக்கா நற்செய்தியாளர் எடுத்துரைக்கிறார். இந்த குறுநில மன்னன் ஏரோது யார், இவன் எப்படிப்பட்டவன் என்பதை சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் இவன் எதற்காக இயேசுவை தேடினான் என்பதனையும் அங்கு நம்மால் உண்மையாகவே ஆழத்தனமாக உறிந்து கொள்ள முடியும். இந்த குறுநில மன்னன் ஏரோது பெரிய ஏரோதுவினுடைய 3 மகன்களில் ஒருவனாக இருந்தான். அந்த பெரிய ஏரோது அனைவரையும் சந்தேகிக்கக்கூடிய மனநிலையோடு வாழ்ந்ததனால் தான் சொந்த மனைவிகளையும் பிள்ளைகளையும் கொன்று போடக்கூடிய சூழ்நிலையும் அவன் கடந்தவன். தன் ஆட்சிக்கு இவர்களால் ஏதாவது பாதகம் உண்டாகி விடுமோ என்று சொல்லி யாரெல்லாம் அவனுக்கு எதிராக இருந்தார்களோ அத்துணை பேரையுமே அந்த பெரிய ஏரோது கொன்று போட்டான். இறுதியில் அவனோடது அரசாட்சி 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு பகுதியானது 3ஆம் மகனாக இருந்த இந்த குறுநில மன்னன் ஏரோதுக்கு கொடுக்கப்படுகிறது. அந்த குறுநில மன்னன் ஆட்சி செய்த பகுதிகள்தான் கலிலேயாவும் பெரேயாவும். ஆண்டவர் இயேசு பிறப்பினால் ஒரு கலிலேயனாக இருந்ததனால் அங்கு ஆண்டவராக இயேசுவுக்கும் கூட இந்த குறுநில மன்னன் தான் அரசனாக இருந்தான். ஆதலால் தான் பிலாத்தும் கூட இயேசுவை அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது முதலில் அங்கு ஏரோதினிடத்திலே அங்கு இயேசுவை பிலாத்து அனுப்புகிறான். ஆனாலும் அங்கு ஆண்டவர் இயேசு தனது வாழ்விலிருந்து சொல்லுகிறார். லூக்கா நற்செய்தி 13 இறைவார்த்தை 32 நாம் வாசிக்க பார்க்கிறோம். இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் எனது பணிகள் நிறைவேறும் என்று அந்த நரியிடம் போய் சொல்லுங்கள் என்று சொல்லி அந்த குறுநில மன்னன் ஏரோது தந்திரமிக்க உள்ளம் கொண்டவன் என்பதனை ஆண்டவர் இயேசு அங்கு தெளிவாகவே எடுத்து கூறுகிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த குறுநில மன்னன் இயேசுவை காண தேடிய அந்த அரசன் தந்திரமிக்கவனாக ஆண்டவர் இயேசுவையும் அங்கு அவன் தேற்றுக்கொள்வதாக பார்க்கிறோம். அங்கு யோவானை நான் கொலை செய்தேனே, இப்பொழுது இவர் யோவான் என்றிருக்கிறார்களே, அப்படியென்றால் இவரையும் வரவழைத்து இவரிடத்திலே நான் பேசிக்கொள்ள வேண்டுமா? அல்லது இவரும் யோவானைப் போல எனக்கு எதிரியாக மாறி விடுவாரா என்கின்ற ஒரு அச்சம் கலந்த மனநிலை, பயம் என்கின்ற அந்த எண்ணம். ஆதலால்தான் அங்கு இயேசுவை காண வழி தேடுகிறான். அப்படி தேடியவனுக்கு என்ன கிடைத்தது என்று பார்த்தோமென்றால், அது நிச்சயமாக ஆசீர்வாதமிக்க வாழ்வு அல்ல, மாறாக சுயநலம் கலந்த அரசு என்கின்ற பதவியில் இருக்கக்கூடிய மம்மதையோடு வாழ்ந்த அரசனின் வாழ்வு எப்படி அழிவுக்கு உள்ளாக நேரிடுமோ அதையேத்தான் அவை முன்கூட்டியே மனதில் உணர்ந்தவனாக ஆண்டவரை தேடுகிறான். அன்புக்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நற்செய்தி பகுதியாக இது நமக்கு இன்று தரப்பட்டிருந்தாலும், அதிலிருந்து நம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய பகுதிகள் எதுவாக இருக்கும் என்று பார்த்தோம் என்றால், இன்று இறைவனை நாம் எந்த மன நிலையிலிருந்து தேடுகிறோம்? வாழ்வு தருகின்ற இறைவனாக யாரெல்லாம் அவரை தேடி வருகிறார்களோ அவர்களுக்கு வேண்டியவற்றை நிறைவாக கொடுக்கின்ற தேவனாக, நீங்கள் என்னிடத்தில் கேட்பதற்கு முன்னதாகவே தந்தை உங்களது தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி, கேட்பதற்கு முன்னதாகவே குழந்தைகளினுடைய தேவை நிறைவேற்றும் ஒரு அன்புள்ளம் கொண்ட தந்தையாக அங்கு ஆண்டவர் விளங்குவதை நம்மாலும் பார்க்க முடிகிறது. ஆனால் எப்படிப்பட்ட மனநிலையில் அந்த ஆண்டவரை நாம் தேடுகிறோம் என்பதுதான் ஒரு கேள்வியாகவே இங்கு மாறிப்போகிறது. வெறுமனே இந்த ஆண்டவர் எனக்கு மகிழ்ச்சி தருவார், இவரிடத்திலே நான் சென்று விட்டேன் என்றால் என் வாழ்விற்கான பொருளாதார உதவிகளை நான் பெற்றுக்கொள்வேன், நான் வெற்றி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி, பொருளாதார வசதிக்கும் நான் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மம்மதியான வாழ்விற்கும் கடவுளை நாடினோம் என்றால், நிச்சயமாக அந்த மனநிலை ஏரோதுவின் மனநிலையாக மாறி போய்விடும். மாறாக நம்முடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலையாக இருக்க வேண்டும் என்பதற்கு மறையுறையினுடைய முதல் பகுதியில் பார்க்கப்பட்ட அந்த மனிதர்கள் மிகச் சிறந்த சான்றாக இன்று நமக்கு இங்கு தரப்பட்டிருக்கிறார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, கடவுளை தேட வேண்டும் என்கின்ற அந்த தேடலில் எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் பொதுநலம் இருந்தது என்றால், நிச்சயமாகவே அது கடவுளை காண்பதற்கான மிகச் சிறந்த வழி என்பதனை நம்மாலும் உணர்ந்து கொள்ள முடியும். விவிலியத்திலே நாம் வாசிக்க பார்க்கிறோம், முடக்குவாதத்தினால் எழுந்து நடக்க முடியாமல் கிடந்த மனிதரை 4 மனிதர்கள் தூக்கி கொண்டு வந்து வீட்டின் மேற்கூரையை பிரித்து அப்படியே இயேசுவின் முன்னால் கீழே இறக்கினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அங்கு அவர்கள் ஆண்டவரை தேடினார்கள், அந்த மனிதன் அங்கு வாழ்வினை பெற்றுக்கொண்டான். இன்று எப்படிப்பட்ட மனநிலையிலிருந்து அங்கு சக்கேயுவை போல பார்வை இழந்து வழியோரம் அமர்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்த பார்த்தலேயுமை போல, அல்லது நோய்களாலும் பிணிகளாலும் பேய்களாலும் தங்களது வாழ்வை இழந்து தவித்த சாதாரண ஏழை எளிய மக்களைப் போல, எப்படிப்பட்ட மனநிலையோடு இன்று நாம் ஆண்டவரை தேடுகிறோம் என்பதுதான் நாம் சிந்தனைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கேள்வியாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு படகோட்டி ஆற்றின் இரு கரைகளுக்கும் இடையே அங்கு படகு சவாரி செய்து தனது வாழ்வை நடத்தி கொண்டு வந்தார். மிகச்சிறந்த பக்திமான், கடவுளின் மட்டில் அவர் ஆழமான விசுவாசத்தை வெளிப்படுத்திய மனிதராகவே அங்கு வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் இளைஞர்கள் பட்டாளம் அந்த ஆற்றிற்கு வருகிறது. ஆற்றின் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த படகு சவாரியை அவர்கள் ஏற்படுத்தி கொள்கிறார்கள். அப்பொழுது அங்கு அந்த படகு சவாரியை செய்வதற்கு முன்னதாக அந்த படகோட்டி கண்களை மூடி கடவுளிடத்தில் வேண்டுகிறார். அப்பொழுது அங்கிருந்த இளைஞர் பட்டாளம் அந்த மனிதரை பார்த்து ஏளனமாய் சிரித்தது. காலநிலை நன்றாகத்தான் இருக்கிறது, ஆற்றில் நீரோட்டமும் மெதுவாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது, பின் எதற்காக இவர் கண்களை மூடி கடவுளிடத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி ஏளனமாக அவரை பார்த்து சிரித்தார்கள். தன்னுடைய ஜபத்தை முடித்துவிட்டு அந்த படகோட்டி அந்த படகினை அக்கறைக்கு செலுத்தினார். நடு ஆற்றை கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஆற்றிலே நீரோட்டமானது அதிகமானது. படகிலே பயணம் செய்த அத்துணை இளைஞர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் அலறி அடித்து கொண்டு கைகளை உயர்த்தி கடவுளை நோக்கி மன்றாட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அந்த இளைஞர்கள் அந்த படகோட்டியை பார்த்து கேட்டார்களாம், நாங்கள் உயிருக்காக போராடுகிறோமே, கடவுளை நோக்கி வேண்டுகிறோம், ஆனால் உனக்கு அந்த பயம் இல்லையா என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கின்ற பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் தொடக்கத்திலேயே இறைவனிடம் வேண்டிவிட்டேனே, ஆபத்து வருகிற பொழுது படகை எப்படியாக சரியாக ஓட்டுவது என்று சிந்திக்க வேண்டுமே தவிர, இந்நேரத்தில் ஜெபித்து கொண்டிருப்பது நல்லதல்ல என்று சொன்னாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த சிறிய நிகழ்வுகளை வரக்கூடிய இளைஞர்களை போன்றுதான் இன்று நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவிக்கிறோமோ அப்பொழுதுதான் கடவுளை தேடுகிறோம் அல்லது கடவுளை அழைக்கின்றோம். எனது வாழ்வில் இப்படிப்பட்ட குறைகளையும் துன்பங்களையும் நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கண்ணீர் மல்க கடவுளிடத்தில் வேண்டுகிறோம். ஆனால் கண்கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதற்கு என்பதைப் போல துன்பத்தில் மட்டுமே இறைவனை நாடினோம் என்றால் அது வெகுமனே வெகு சிறிய அளவிலான உதவியை மட்டும்தான் கொடுக்கும். மாறாக நம் வாழ்வின் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் இறைவனை நாம் தேடினோம் என்றால் அந்த படகோட்டியைப் போல நிச்சயமாக நாம் முழு பலன்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். கடவுளுடைய முழு வரங்களும் ஆசீர்வாதங்களும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கும் என்பதுதான் இன்றைய நாளுக்குரிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சிந்தனையாகவும் இருக்கிறது. சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களை, கடவுளை எப்படிப்பட்ட மன நிலையில் நாம் தேடுகிறோம்? துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து விட்டு எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லுகிற அந்த வேளையில் இறைவனை தேடினோம் என்றால் நிச்சயமாக அது பலன் தர இயலாது. மாறாக என் வாழ்வன் சந்திக்கக்கூடிய அனைத்திற்குமே கடவுள் அங்கு முதன்மையானவராக இருக்கிறார் என்று சொல்லி அந்த இறைவனை முதன்மைப்படுத்தினோம் என்றால், அந்த இறைவனை நாம் தேடினோம் என்றால், அவரை கண்டடைந்தோம் என்றால் நிச்சயமாக நமது வாழ்வு முழுமையடையும், வளமடையும். நமது வாழ்வு முழுமையடைய வளமடைய அந்த இறைவனிடத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். எப்பொழுதும் எந்த நேரமும் ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுதும் இறைவனை தேடக்கூடியவர்களாக வாழ்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் அவரை நாம் நாடும் பொழுது நிச்சயமாக நாம் நம் மனம் விரும்பியதை பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து வேண்டுவோம். இறை ஆசீர்வாதம் மன்றாடுவோம். ஆமீன்.